அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டுமென யாழ்ப்பாணத்தில் நடந்த போராட்டம் குறித்த செய்திகள். ஒரு திரைப்படம் தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்டவர்கள் மீது இஸ்லாமிய அமைப்பு ஒன்று ஃபத்வா விதித்திருப்பது குறித்த செய்திகள்.
Fatwa against Majid Majidi in A.R. Rahman. A.R. I'm also Muslim, but he is not understanding my feelings of Muslims.
இது எல்லாம் பகிரங்கமான ஒரு மிரட்டல். இது ஒரு வன்முறை என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
மெக்காவின் அல்ஹர மசூதியில் நடந்த விபத்து தொடர்பாக சவுதி அரேபிய அரசு விசாரணைகளை துவக்கி இருப்பது குறித்த தகவல்கள். சிங்கப்பூரில் நடந்து முடிந்த தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது குறித்து ஒரு செவ்வி.
ஆளும் மக்கள் செயல் கட்சி மீதும் பிரதமர் லீ சியன் லூங் மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிற ஒரு பிரபல.
பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் உள்ளிட்டவை இன்றைய தமிழோசையில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலம்.
பிரிட்டனின் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி அதன் புதிய தலைவராக ஜெரமி கோர்பினை தெரிவு செய்திருக்கிறது. பிரிட்டனில் அசிங்கமான அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதாக தனது வெற்றியுரையில் கோர்பின் கண்டித்திருக்கிறார்.
We cannot go on like this with grotesque levels of global inequality, grotesque threats to our environment.
நாகரிகமான சிறந்த சமூகத்துக்கான தேடலில் தனது கட்சி ஐக்கியப்பட்டு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கட்சியின் அதிகார மையத்துக்கு வெளியில் இருந்து வந்த இடதுசாரியாக அவர் பார்க்கப்பட்டார். கிட்டத்தட்ட 60% வாக்குகளை வென்று அவரது 3 போட்டியாளர்களையும் கணிசமான அளவுக்கு பின்னுக்கு தள்ளியிருக்கிறார் கோர்பின்.
ஹங்கேரி அகதிகளையும் குடியேறிகளையும் கையாளுகிற முறை ஐரோப்பிய வரலாற்றின் 2 நாட்களை தனக்கு ஞாபகப்படுத்துவதாக ஆஸ்திரியாவின் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரிய ஆட்சித்தலைவர் வரன் ஃபைமன் ஹாலகோஸ்ட் யூத இன அழிப்பு காலத்தில் நாஜிகள் யூதர்களை வெளியேற்றிய நடவடிக்கையுடன் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓபனின் கொள்கைகளை ஒப்பிட்டு பேசியுள்ளார். அகதிகளை உள்வாங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரைத்துள்ள கோட்டா முறையை ஏற்க மறக்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டவிரோதமாக வருபவர்கள் குற்றவாளிகள் என்று கருதப்பட்டு வரும் செவ்வாய்க்கிழமை முதல் அவர்களை ஹங்கேரி கைது செய்ய உள்ளது.
மக்காவில் இருக்கின்ற பெரிய பள்ளிவாசல் மீது கிரேன் ஒன்று விழுந்து ஏற்பட்டிருக்கின்ற விபத்து தொடர்பில் சவுதி அதிகாரிகள் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இஸ்லாமியர்களின் மிகவும் புனித தலத்தில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தில் 100 அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். குறைந்தது 230 பேர் காயமடைந்துள்ளனர். திட்டமிட்டவாறு இந்த மாத இறுதியில் ஹஜ் யாத்திரை நடக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த பகுதி விரிவாக்கப்பட்டு வரும் நிலையில் சவுதியின் கட்டுமான வேலைகளில் பாதுகாப்பு குறித்த கவலைகள் இருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
எகிப்து அரசு ராஜினாமா செய்வதாக அறிவித்து அதற்கான கடிதத்தை அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசியிடம் அளித்துள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வமான விளக்கங்கள் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. மிகப்பெரிய ஊழல் ஒன்று அம்பலமானதைத் தொடர்ந்து அமைச்சரவையை புதுப்பிப்பதையும் அதற்கு புத்துயிர் கொடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கத்தின் மேல்மட்ட தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் ஊழல் விசாரணை தொடர்பாக விவசாய அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார். புதிய அமைச்சரவை ஒன்றை ஒரு வாரத்தினுள் ஏற்படுத்துமாறு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த ஷெரிப்பிடம் அதிபர் அல் சிசி கேட்டுக்கொண்டுள்ளார்.
கென்யாவில் 1950களில் மாவுமாவ் கிளர்ச்சியின் போது பிரிட்டிஷ் படைகளால் கொல்லப்பட்ட மக்களுக்காக தலைநகர் நைரோபியில் நினைவிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைகளுக்காக மாவுமாவ் கிளர்ச்சி கால தலைவர்களிடம் மன்னிப்பு கோரியிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு வெளியேற்றியிருந்த இணக்கப்பாட்டின்படியே இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலனித்துவ காலத்தில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக மாவுமாவ் தலைவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஆயிரக்கணக்கான முன்னாள் மாவுமாவ் கிளர்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி நாடா வெட்டி இந்த நினைவிடத்தை இன்று திறந்து வைத்தனர்.
ரஷ்யாவின் ராணுவ விமானங்கள் 80 டன் மனிதாபிமான உதவிப் பொருட்களை சிரியாவிற்கு கொண்டு சென்றுள்ளனர். கரையோர நகரான லடாகியாவில் இரண்டு சரக்கு விமானங்கள் தரையிறங்கியுள்ளன. அவை 1000 அதிகமான அகதிகளை தங்க வைக்கக்கூடிய முகாம் அமைப்பதற்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரியாவில் ரஷ்ய இராணுவத்தின் தலையீடானது உள்நாட்டு யுத்தம் காரணமாக அச்சமடைந்துள்ள அதிபர் பஷார் அல் அசாத் ரஷ்யாவிடம் உதவி கேட்டதற்கான அடையாளமே என அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சுருக்கமான இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் சிறைகளில் விசாரணையின்றி நீண்டகாலமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமென்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் தேசிய சிறை கைதிகள் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் சிறையில் விசாரணையின்றி நீண்டகாலமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பொது அமைப்புகளும் அரசியல் கைதிகளின் குடும்பங்களின் அமைப்பும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தன. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்து அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களுடன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் மற்றும் சிறை கைதிகளின் உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பலரும் அரசியல் கைதிகளின் குடும்பங்கள் பல வழிகளிலும் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிட்டு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாங்கள் இப்ப ரோட்டில திரிய முடியாம இருக்குது. சனிய பொம்பளையல் திரியிறண்டா, கணவர் இல்லாம திரியிறண்டா, பெரிய கஷ்டமா கிடக்குது. புள்ளியெல்லாம் வளர்க்கறதுக்கு பெரிய பாடுபட வேண்டியா இருக்கு. இப்படி என்ன மாதிரி எவ்வளவு பேர் இத்தனை பேர் இப்படியான நிலையில எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை, ஒரு முடிவை தாங்க
என இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்ணொருவர் ஆற்ற முடியாத தனது உணர்வை வெளிப்படுத்தினார். இதற்கிடையில் அரசியல் கைதிகள் என எவரும் இலங்கை சிறைச்சாலைகளில் இல்லை என்றும், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இந்த அரசியல் கைதிகள் குறித்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் அழைப்பாளர் சுந்தரம் மகேந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
கடந்த காலங்களிலே நாங்கள் சொல்லி வந்தோம், 1000 மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டு இப்ப 230 அரசியல் கைதிகள் தான் இருக்கிறதாக அரசாங்கம் சொல்லுகிறது. அதே போன்று எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யாமல் ஒரு சிலர் 19 வருடத்துக்கு மேற்பட்ட காலங்கள் சிறையிலே சந்தேக நபர்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு சிலர் 15 வருடங்களுக்கு மேலாகவும் ஒரு சிலர் 19 வருடங்களுக்கு மேலாகவும் தங்களுடைய வாழ்நாளை இந்த சிறைச்சாலையிலே நடத்தி வருகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த நல்லாட்சி ஏற்பட்ட பின்பும் 20 மேற்பட்டவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாங்களும் அறிகின்றோம். ஆனால் அரசாங்கம் சொல்லுகிறது அவ்வாறு யாவரும் கைது செய்யப்படவில்லை என்று. ஆனால் உறவினர்கள் ஊடாக எங்களுக்கு அறியப்படுகிறது 20 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதாக.
புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அளித்திருந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மகேந்திரன் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தமது தேர்தல் பிரசார மேடையின் போது அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் விடுதலை செய்வதாக உறுதியளித்திருந்தார். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அண்மையில் கூட தனது அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசியல் கைது தொடர்பாக துரிதமான கதியிலே நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுதலை செய்வதாக. ஆனால் அவர்கள் அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் தமிழ் அரசியல் கைதிகள் சார்பில் ஒரு பக்க சார்பாக அல்லது அநீதியான முறையில் நடந்து கொள்வதாகவே நாங்கள் கருதுகிறோம்.
என்ன கேட்கறீங்க?
தமது உரிமைக்காக போராடிய தமிழ் அரசியல் கைதிகளை எந்தவித விசாரணையின்றி நிபந்தனையின்றி அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையை நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அதே போன்று ஜனாதிபதி செயலாளர் அவர்களுக்கும் சென்று நாங்கள் ஒரு மகஜர கையளித்து துரித கதியான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். செயலாளர் உறுதியளித்தார். ஒரு வாரத்துக்குள் இது தொடர்பான அறிக்கையை எமக்கு பெற்றுத் தருவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார்
என்றார் மகேந்திரன் அவர்கள்.
செய்தியாளர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 80 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். பிரதீபன் புனிதசீலன் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பெட்லாவாட் என்ற இடத்தில் நடந்த மிகப்பெரிய வெடிவிபத்தில் குறைந்தது 82 பேர் பலியாகியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் நெருக்கடி மிகுந்த பேருந்து நிலையத்திற்கு அருகேயுள்ள ஒரு உணவகத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த வெடிச்சம்பவம் நடந்த நேரத்தில் காலை உணவிற்காக சிறுவர்களும் பணியாளர்களும் குவிந்திருந்ததால் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதற்கான சரியான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. ஆனாலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததாலேயே இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் முன்னதாக தெரிவித்தனர். ஆனால் அந்த உணவகம் அமைந்திருந்த கட்டடத்தில் சுரங்கப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களை யாரோ சேமித்து வைத்துள்ளது போல முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக மாவட்ட காவல்துறை அதிகாரி சீமா ஆல்வார் AFP செய்தி சேவையிடம் கூறியுள்ளார். இந்த விபத்து நடந்துள்ள யாபுவா மாவட்டத்தில் மாங்கனீஸ் மற்றும் பாக்சைட் கனிமங்கள் கிடைக்கக்கூடிய சுரங்கங்கள் அதிகமாக உள்ள நிலையில் பெட்லாவாட்டிலிருந்து பல தொழிலாளர்கள் சுரங்கப் பணிகளுக்கு சென்று வருவது வழக்கம் என அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இப்போது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அருகிலுள்ள கட்டடங்களில் சிக்கியிருந்தவர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். காயமடைந்த சுமார் 35 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
செய்தியை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். முகமது நபி குறித்த திரைப்படம் ஒன்று தொடர்பாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உட்பட அந்த படத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் ஃபத்வா விதித்துள்ளது மும்பையைச் சேர்ந்த ரசா அகாதமி என்ற அமைப்பு. மீண்டும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈரானைச் சேர்ந்த இயக்குனர் மஜித் மஜீதி இயக்கியுள்ள முகமது மெசஞ்சர் ஆஃப் காட் படத்திற்கு எதிராக மும்பையைச் சேர்ந்த ரசா அகாடமி என்ற அமைப்பு ஃபத்வா விதித்துள்ளது. இந்த படத்தின் இயக்குனர் மஜித் மஜீதி, இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உட்பட இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கு எதிராகவும் இந்த ஃபத்வா விதிக்கப்பட்டுள்ளது. சாதாரண சித்திரங்கள் குறித்தே இஸ்லாம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் நிலையில் முகமது நபி குறித்தே திரைப்படம் எடுப்பது மிக தவறானது என அந்த ஃபத்வா கூறியுள்ளது. இது இஸ்லாமிய மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் மதத்தை கேலி செய்வதாக இருப்பதாகவும் குறிப்பிடும் அந்த ஃபத்வா உலக முஸ்லிம்கள் அனைவரும் இந்த திரைப்படத்திலிருந்து விலகியிருக்கும்படி கோரியிருக்கிறது. இந்த படத்திற்கு எதிராக எல்லா இஸ்லாமியர்களும் தனிப்பட்ட முறையிலும் சட்ட ரீதியாகவும் போராட வேண்டுமென அந்த ஃபத்வாவில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து BBC தமிழோசியிடம் பேசிய ரசா அகாடமியின் துணைத்தலைவர் மன்சூர் ஆலம் ஷேக் இந்த படத்திற்கு தடை விதிக்க அரசை கோரப்போவதாக தெரிவித்தார்.
ஈரானைச் சேர்ந்த இயக்குனர் மஜித் மஜீதி இயக்கும் முகமது படத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த படத்தில் முகமது நபியின் குழந்தை பருவ உருவத்தை சித்தரித்து காட்டுகிறார்கள். அதனால் மஜித் மஜீதி மீதும் AR ரஹ்மான் மீதும் ஃபத்வா விதித்திருக்கிறோம். முகமது என்ற பெயர் மிக பெரிய பெயர். இந்த படத்திற்கு தடை விதிக்க மத்திய அரசையும் மகாராஷ்டிர அரசையும் அணுகுவோம், சட்ட நடவடிக்கையும் எடுப்போம்
என்கிறார் ரசா அகாடமியின் துணைத் தலைவர் மன்சூர் ஆலம் ஷேக். ஆனால் இம்மாதிரியான ஃபத்வா விதிப்பது என்பது வன்முறை என்றும் இதை ஏற்க முடியாது என்றும் கூறுகிறார் கவிஞரும் அரசியல் செயற்பாட்டாளருமான மனுஷிய புத்திரன்.
பொதுவாக ஒரு முகமது நபி அவர்களுடைய உருவத்தை காட்டுவது என்பது இஸ்லாமியர்களுக்கு ஏற்புடையதல்ல என்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காட்சியை நீங்கள் நீக்கிவிடலாம் என்று கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படையில் ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்காக ஃபத்வா விதிப்பது அல்லது AR ரஹ்மான் அவருடைய தொலைபடி அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் சேர வேண்டும் என்று சொல்வது அல்லது அவருடைய திருமணம் செல்லாது என்று அறிவிப்பது, இது எல்லாம் பகிரங்கமான ஒரு மிரட்டல். இது ஒரு வன்முறை என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு இந்தியாவில் எல்லா விதமான அடிப்படைவாத குழுக்களும் இந்த வன்முறையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது
என்கிறார் கவிஞர் மனுஷிய புத்திரன். இதற்கிடையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இந்த படத்திற்கு இந்தியாவில் தடை கூறப்போவதாக ரசா அகாடமி அமைப்பு தெரிவித்துள்ளது.
செய்தியை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக ஒரு அறிவிப்பு.
பல நூற்றாண்டு காலமாக தமிழர் வாழ்விலும் கலாச்சாரத்திலும் பெரும் பங்கு வகித்த நாகஸ்வரம் மற்றும் தவிலிசையின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் என்ன?
எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இருட்டா இருக்கு.
மங்கள இசைக்கான ஆதரவு குறைந்து வருவது ஏன்?
இப்ப கோயில் அது வந்து அது இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்னு சொல்லலாம்.
தமிழ் சமூகத்தில் மங்கள இசைக்குரிய இடம், அதன் இன்றைய நிலை ஆகியவற்றை ஆராய்கிறது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பிபிசி தமிழோசையில்.
இனி சில சர்வதேச செய்திகள். மெக்காவில் உள்ள அல்ஹரா மசூதியில் நேற்று மாலை நடந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 உயர்ந்துள்ளது. இது குறித்து மேலதிக தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
முஸ்லிம்களின் புனித மக்கா நகரில் இருக்கின்ற மஸ்ஜித் அல் ஹரம் பெரிய பள்ளிவாசலில் மக்கள் நிரம்பியிருந்த போதுதான் உள்ளூர் நேரப்படி மாலை 5:30 அளவில் அங்கு கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பெரிய கிரேன் ஒன்று சரிந்து விழுந்தது. உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசல்தான் மஸ்ஜித் அல் ஹரம். மோசமான காற்றும் கடும் மழையுமே கிரேன் சரிந்து விழ காரணம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பிலும் அங்குள்ள தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் மக்கா நகரில் தற்போது இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த ஃபாசுக் முகமது அவர்களிடம் கேட்டேன்.
இதுவரைக்கும் 107 பேர் மவுட் ஆனதுக்கு மெசேஜ் வந்திருக்கிறாங்க. அதுல வந்து ஸ்ரீலங்கா யாரும் மவுட் ஆகியில்லை, அந்த ஏரியாவை பயிற்சி இல்லை, டேமேஜும் இல்லை அவங்களுக்கு. துருக்கி, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் அவங்க தான் மவுட் ஆகிக்கிறாங்க.
நேற்று இந்த சம்பவம் நடந்தபோது நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த சம்பவம் தெரிய வந்தது?
நான் மக்கால 18 வேலை செஞ்சு கொண்டிருந்த ஹோட்டலில் இல்ல. இதுவரைக்கும் காணாத ஒரு மலையமும் காற்றும் தான் நேற்று அடிச்சது. ஏற்கனவே வந்து சவுதியால வந்து வெதர் டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனை மெசேஜ் கொடுத்தாங்க, இங்க வெளியே போவானு சொல்லி கொண்டு. காற்று காற்று இதுதான் மனுஷனை தூக்கி கொண்டு போகக்கூடிய காற்று தான் நேற்று அடிச்சு. இனி எங்கேயும் போயிட்டு கொள்ளல, நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு தான் இருந்தோம். கொண்டு சத்தம் போடு சத்தம் போடு கேட்டா முடிஞ்சு, அது சவுண்டோட தான் வந்துச்சு. இது வந்து பேலஸ் சைடு தான் இந்த ட்ரெயின் வந்து புரிஞ்சிச்சு. இப்ப வந்து சுச்சுவேஷன் பேக் டு நார்மல் சின்ன கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சு கொண்டு இருக்கு, அதனால பெரிய பாதிப்பு வர ஆரம்பிச்சால ரோடெல்லாம் கிளீன் எல்லாம் கிளீன் ஆக்கி அந்த ஏரியா ஒன் கேட் நம்பர் 1 வந்து இப்ப தொழுவுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, தொழுது கொண்டு தான் இருக்கிறாங்க.
இலங்கையிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் எந்த பகுதியில் இப்போது இருக்கிறார்கள், இவர்கள் தொடர்பில் ஏதாவது தகவல் இருக்கிறதா?
இலங்கையில வந்து இப்போவுக்கு 4 குரூப் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800-850 பேர் தான் இருப்பாங்க எல்லாரும். அவங்க மாஷாலான்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த அந்த ஏரியா தான் இருக்கிறாங்க. கேட் நம்பர் 1 தான் அவங்க தங்குறாங்களும். மலைன்னு சொன்னே எல்லாரும் சாதாரணமா அங்க ஹோட்டல் தான் இருந்திருக்கிறாங்க
என்றார் இலங்கையைச் சேர்ந்த ஃபாசுக் முகமது. ஆனால் சவுதியின் கட்டுமான தளங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் ஏற்கனவே கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் பற்றியும் அந்த தளங்களில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளின் அளவு பற்றியும் விசாரணை நடத்தி வருவதாக சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்பு பணியகத்தின் தலைவர் லெப்டினன்ட் சுலைமான் பின் அப்துல்லா அல் அமர் கூறினார். பள்ளிவாசலின் கூரையை பிளந்து கொண்டு வந்து விழுந்த கிரேன் பல டோன்கள் கணக்கான சிமெண்ட் சிதிலங்களுடன் உள்ளே தொழுது கொண்டிருந்த அல்லது நடந்து கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்ததாக ஜெத்தாவைச் சேர்ந்த ஊடக வீராளர் எஸ்ஸாமல் காலிப் தெரிவித்தார். முஸ்லிம்களின் வருடாந்த ஹஜ்ஜி யாத்திரைக்காக மக்கமா நகர் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் கடைசியில் உலகெங்கிலும் இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய மீள்கட்டுமான வேலைகளுக்காக மஸ்ஜித் அல் ஹரம் பெரிய பள்ளிவாசலை சூழவும் 15 பெரிய கிரேன்கள் இப்போதும் இருப்பதாக இஸ்லாமிய பாரம்பரிய ஆய்வுகளுக்கான நிலையத்தைச் சேர்ந்த இர்ஃபான் அல் அலாவி பிபிசியிடம் தெரிவித்தார். கிரேன் விழும்போது சுமார் 8 லட்சம் பேர் வரையில் பள்ளிவாசல் வளாகத்தில் இருந்தார்கள் என்றும் அவர் கூறினார். பெரிய பள்ளிவாசலின் ஆரம்ப பகுதிகள் சுமார் 1400 ஆண்டுகள் பழமையானவை. அதன் பின்னர் குறிப்பாக 20 நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து அந்த பிரதேசம் கணிசமான அளவு புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அங்கு 22 லட்சம் பேர் வரையில் ஒரே நேரத்தில் கூடக்கூடிய விதத்தில் பள்ளிவாசல் வளாகத்தை மேலும் 4 லட்சம் சதுர மீட்டர்கள் அளவால் விரிவுபடுத்துவதற்கு சவுதி அரசாங்கம் கடந்த ஆண்டில் பெரும் கட்டுமான பணிகளை தொடங்கியிருந்தது.
செய்தியை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. சிங்கப்பூரில் நடைபெற்று முடிந்திருக்கும் 12வது பொதுத் தேர்தலில் தற்போதைய ஆளும் கட்சியான மக்கள் செயற்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 1965 சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்தது முதல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் மக்கள் செயற்கட்சி இம்முறை 70% வரையிலான வாக்குகளை பெற்று மொத்தமுள்ள 89 இடங்களில் 83 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து சிங்கப்பூர் நாளிதழ் ஒன்றில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளரான கனகலதா அவர்களிடம் கேட்டேன்.
முக்கியமாக மக்கள் ஆளும் மக்கள் செயல் கட்சி மீதும் பிரதமர் லீ சியன் லூங் மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிற ஒரு பிரபலத்தையும் தான் காட்டுகிறது. அவர்கள் கடந்த 2011 தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் சரிவை எதிர்நோக்கியது, வாக்கு விகிதாச்சாரம் குறைந்தது. எதிர்கட்சி முதல் முறையாக குழு தொகுதியை கைப்பற்றியது, ஒரு குழு தொகுதியை முதல் முறையாக ஒரு எதிர்கட்சி கைப்பற்றியது. அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த தேர்தலிலும் அதிகமான எதிர்கட்சிகள் வரும், எதிர்கட்சிகளுக்கான வாக்கு விகிதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லா கணிப்புகளையும் எதிர்பார்ப்பையும் மீறி ஆளும் கட்சி வந்து கடந்த தேர்தலை விட கிட்டத்தட்ட 10 விழுக்காடு அதிகமான வாக்கு விகிதத்தை பெற்றிருப்பதோடு சென்ற தேர்தலில் எதிர்கட்சி கைப்பற்றிய ஒரு தனி தொகுதியையும் கைப்பற்றியிருக்கிறது.
இப்போது ஆளும் கட்சியான மக்கள் செயல் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருப்பதற்கு என்ன காரணம்?
இதற்கான காரணங்கள் சரியாக இதுதான் சொல்ல முடியாவிட்டாலும் அரசியல் கவனிப்பாளர்களும் கொள்கை ரீதியான ஆய்வு செய்வதற்கும் பல காரணங்களை சொல்கிறார். சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவானின் மகனான லீ சியன் லூங்குக்கு இருக்கிற ஒரு ஒரு அவர் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பற்று, ஒரு பிரபலம், அது வந்து இந்த ஆண்டு மேலும் அதிகரித்திருக்க காரணம். ஏனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் லீ குவானின் மறைந்தது வந்து மக்களிடையே ஒரு பெரும் ஒரு நாட்டுப்பற்றையும் ஒரு மீண்டும் ஒரு ஒரு கடந்த காலத்தை சிந்தித்து பார்க்கும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியிருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப தற்போதுள்ள உலக சூழல், அதாவது பொருளியல் நிலைத்தன்மை வந்து மற்ற நாடுகளில் மிகவும் மோசமடைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளியல் குறையும் சமயத்தில் மக்களுக்கு ஏற்படும் ஒரு பயம், அதாவது எப்படி நாடு இருக்குமோ, நமது நாட்டின் பொருளியல் எப்படி இருக்குமோ, அந்த பயத்தின் காரணமாக அவர் ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். கடந்த 2001 தேர்தலில் பொருளியல் வீழ்ச்சி ஏற்பட்ட சமயத்தில் வந்து இந்த ஆளுங்கட்சி வந்து 75.3 விழுக்காடு வாக்குகளை பெற்றதாக அதிகமாக, அது ஒரு காரணமாக இருக்கலாம். போன தேர்தலில் மக்கள் கூறிய பிரச்சனைகளை இந்த அந்த கடந்த 4 ஆண்டுகளில் வந்து சிங்கப்பூர் ஆளும் கட்சி ஓரளவு சரி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மக்கள் கூறிய முதல் பிரச்சனை வெளிநாட்டினர் குடியேற்றத்தினால் சிங்கப்பூரில் வீட்டு வசதி குறைந்திருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமாக மக்கள் முன்வைத்த பிரச்சனை. அதன் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் குடியேற்றம், வெளிநாட்டு ஊழியர்களின் இங்கே வருவது குறித்த பல கட்டுப்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இன்னொன்று வந்து கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 100,000 வீடமைப்பு வளர்ச்சி கழக வீடுகளை அரசாங்கம் கட்டியது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய ஒரு சாதனை. கடின போக்குடைய ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் மென்மையான போக்காக மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கிறது, அவர்களின் தேவைகளை கவனிக்கிறது என்ற ஒரு இதனால் மக்கள் ஆதரவு அளித்திருக்கலாம் என்பது கணிப்பாளர்களின் கருத்து.
இப்போது இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருப்பதன் மூலம் வரும் காலத்தில் சிங்கப்பூரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம், எதிர்கட்சிகளுக்கு இனி என்ன வாய்ப்பு இருக்கிறது?
இந்த தேர்தலில் நீங்கள் இன்னொரு எதிர்கட்சிகளுக்கான வாக்கு விகிதம் குறைந்திருந்தாலும் ஒருவரும் வந்து வைப்பு பணத்தை இழக்கவில்லை. எதிர்கட்சிகள் நிச்சயமாக என்ற கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான எதிர்கட்சிகள் இருந்தன. கிட்டத்தட்ட 9 கட்சிகள் கடந்த 53 ஆண்டுகளில் இந்த மாதிரிதான் முதன்முறையாக அனைத்து தொகுதிகளிலும் போட்டி இருந்திருக்கிறது. இந்த நிலையில் வந்து எதிர்கட்சிகள் மேலும் வளரும், எதிர்கட்சிகள் இணைபவர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது.
சிங்கப்பூரை சேர்ந்த பத்திரிகையாளர் கனகலதா. அடுத்ததாக பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் நந்தினி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் நந்தினி. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்கள் பற்றிய தகவல்களை நேயர்களுக்கு தரலாமே நந்தினி?
ஆமாம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9900 கிலோஹெர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18,830 கிலோஹெர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15,330 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்கலாம்.
இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே.
முதலில் இந்திய பிரதமர் மோடி தமிழக மாணவி ஆங்கிலத்தில் கேட்டதற்கு ஹிந்தியில் பதிலளித்தது குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம் கடந்த 7/9/15 அன்று செய்தியரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாணவி ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு ஹிந்தியில் பதில் தந்த விடயங்களை அறிய வந்தேன். மோடி ஹிந்தியில் பதில் தந்தது தவறல்ல, தேசிய மொழியாம் ஹிந்தியை கற்காதது எங்கள் தவறே, ஹிந்தியை ஆர்வத்துடன் கற்று வருகிறோம், எங்கள் குழந்தைகளையும் ஆர்வத்துடன் கற்கச் செய்கின்றோம் என்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் முல்லைமதி தமிழக மாணவியின் கேள்விக்கு மோடி ஹிந்தியில் பதில் கூறிய விஷயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார். ஹிந்தியை தாய்மொழியாக கொள்ளாத ஒரு மாணவிக்கு பிரதமர் ஹிந்தியில் பதில் சொல்லியிருப்பது அவர் எவ்வளவு தூரம் ஹிந்தி வெறியர் என்பதையும், இந்தியர்கள் என்றால் அவர்கள் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் என்பதையும் உணர முடிகிறது. எனவே தமிழக மாணவர்களே, இனிமேல் மோடியிடம் தமிழிலேயே கேள்வியை கேளுங்கள். அவருக்கும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், திரு மோடி மட்டும் இல்லை, மத்திய அரசின் அனைத்து துறைகளும் அப்படித்தான் உள்ளன. மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிறமொழி தொலைக்காட்சிகளில் செய்யப்படும் விளம்பரங்களும் இந்தியில்தான் உள்ளன. புரியாத இந்த விளம்பரத்தால் மக்களுக்கு என்ன பயன்? இவை மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குகிறது. இந்த உண்மையை சொன்னால் தேசப்பற்று அற்றவர், இந்தியாவிற்கு எதிரானவர் என்று தமிழிசை அம்மையார் நம்மீது குற்றம் சாற்றுவார் என்கிறார்.
பிரிட்டிஷ் அரசு இரண்டாம் எலிசபெத் பிரிட்டிஷ் வரலாற்றில் நீண்ட காலம் ஆண்டவர் என்ற மைல்கல்லை கடந்தது பற்றிய செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் எழுதும் யாழ்ப்பாணம் கேசவன், சர்வாதிகாரத்தின் ஆரம்பமும் தற்பொழுது தேவையில்லாததுமான மன்னர் முறை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார்.
அதே போல இஸ்லாமிய அரசு என்ற அமைப்புக்கு எதிராக இந்திய முஸ்லீம் குருமார்கள் பிறப்பித்த ஃபாத்வா குறித்த செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் பட்டுக்கோட்டை நேயர் பாலுமாரதி, இந்திய ஒருமைப்பாட்டை காப்பதில் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தினர், வாழ்த்துவோம் நமது சகோதரர்களை என்கிறார்.
வளைகுடா நாடுகள் ஏன் சிரியா நாட்டு அகதிகளை ஏற்பதில்லை என்ற செய்திக்குறிப்பு பற்றி எழுதும் யாழ் ரமணன், குஜராத் படுகொலை போல 100 மடங்கு படுகொலைகள் இன்று சிரியா மற்றும் ஈராக்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. குஜராத் படுகொலைக்கு காட்டிய எதிர்ப்பில் 1% கூட காட்ட மாட்டேன் என்கிறார்களே, இவர்களுக்கு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் படுகொலைகளுக்கு எதிராக இல்லை, யார் செய்தார்கள் என்பதை பொறுத்தே மாறுபடுகின்றது. சவுதி அரேபியாவை பற்றி யாராவது சொன்னால் கொந்தளிக்கும் குணவான்களே, இறை அருளால் தங்க மலையும் எண்ணெய் வளமும் செல்வச் செழிப்பும் உள்ளது என்று பெருமை பேசுகிறீர்களே. அந்த வளம் மிக்க நாட்டில் இந்த அப்பாவின் அகதிகளுக்கு சில அடி நிலமும் ஒருவேளை உணவும் அளிக்க முடியாதா? அருகிலேயே உள்ள செல்வம் நிறைந்த இறையருள் கொண்ட நாட்டை விட்டுவிட்டு தொலைதூரம் கொண்ட கிறித்தவ நாடுகளை நோக்கி சென்று வழியில் உயிரை விடுகிறார்கள் இஸ்லாமிய சமுதாயமே, ஏன் இந்த மௌனம் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மற்றொரு ஃபேஸ்புக் நேயர் சிவகுமார், IS அமைப்பால் நாடு கடத்தப்பட்ட ஷியா மக்கள் அருகில் உள்ள இஸ்லாமிய நாடுகளில் தஞ்சம் கேட்ட நிலையில் எந்த இஸ்லாமிய நாடும் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை, மேலும் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூட பணக்கார இஸ்லாமிய நாடுகள் தயாராக இல்லை என்கின்றார்.
இதே செய்தி பற்றி எழுதும் மகா நடராசா, IS அமைப்பினர் தாங்கள்தான் உண்மையான இஸ்லாமியர்கள் என்கிறார்கள், இவர்களோ ஃபாத்வா விடுக்கிறார்கள், ஒரே குளறுபடி என்கிறார்.
பாம்பு கடிக்கு ஆப்பிரிக்காவில் விஷமுறிவு மருந்து தட்டுப்பாடு என்ற செய்தி பற்றி எழுதும் நேயர் குகன் நேசன், அரசுகள் தங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து இந்த மருந்தை தயாரிக்கலாமே என்கின்றார்.
சரி நந்தினி, இனி கடிதங்கள் மூலம் நேயர்கள் தெரிவித்த கருத்துக்களை சற்று பார்க்கலாமே.
ஆமாம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவு குறித்து நமது செய்திகள் பற்றி பல நேயர்கள் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். திருச்செங்கோடு வட்டம் காவேரியிலிருந்து எழுதும் நேயர் எம் சிவகுமார், அப்துல் கலாமின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் கூட்டம் அவரது புகழுக்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறது என்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, அப்துல் கலாமின் புகழுக்கு காரணம் அவரது எளிமையான வாழ்க்கையே என்று பேட்டியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை சுட்டிக்காட்டி, எளிமையாக இருந்து மண்ணுக்கு பாடுபட்ட நம்மாழ்வார் போன்றோர் இருந்திருக்கிறார்கள், புகழ் என்பது அதிர்ஷ்ட தேவதையை போன்றது, எந்த நேரத்தில் யார் யாரிடம் அதிர்ஷ்ட தேவதை போவாள் என்பது யாருக்கும் தெரியாது, இப்படித்தான் அப்துல் கலாமை தேடி வந்த புகழும் என்கிறார்.
மதுவிலக்கு பற்றிய பிரச்சனை பற்றி எழுதும் மனம் பூண்டி தட்சிணாமூர்த்தி, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கருணாநிதி கூறியிருக்கிறார். இவர்தான் 1971 மதுவிலக்கை ரத்து செய்தவர். அந்த காலகட்டத்தில் அது சரியான முடிவுதான். ஆனால் பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் விடப்பட்ட போது அரசுக்கு வந்த வருவாயை விட அரசியல்வாதிகளுக்கும் தனியாருக்கும் தான் அதிக வருவாய் கிடைத்தது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பின்னர் தனியார் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் ஏலம் கேட்காமல் பார்த்துக் கொண்டதால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால்தான் டாஸ்மாக் மூலமே அரசே இத்தொழிலை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அனைத்து மாநிலங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்தாமல் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் அமல்படுத்துவது என்பது முடியாத ஒன்று என்கின்றார்.
தமிழோசைக்கு கடிதங்களை எழுதும் முகவரிகளை ஒருமுறை தெரிவிக்கலாமே நந்தினி.
தமிழோசைக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 6000083 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்நாட்டு அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
சரி நந்தினி, நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் நந்தினி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.